குர்ஆன் பாதுகாக்க முடிவு செய்யப்பட்டது. அவன் முஸ்லிம்கள் பாதுகாப்பு முடிவு செய்யப்படாதாக்கிறான். குர்ஆன் பாதுகாப்பு முடிவு செய்யப்பட்டு விட்டது, அது யாரும் கையடிக்கவே இல்லாது அவன முஸ்லிம்களும் பாதுகாப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கிறமே அவரை காணலையே. இப்ப குர்ஆனுடைய பாதுகாப்பு முஸ்லிம்களுக்கு இல்லையாக அவன் எங்களுக்கு குர்ஆனுடைய தொடர்பு என்ன? அவன் பிரிக்குது, எப்படி பிரிக்கிறான்? மகனை கூட்டி வருகிறார், அவர் நிறுத்தமா அவருடைய மகன் அவரை இணைக்கப்பட்டவர் இவரை கொடுக்கிறவரே அவருக்கு தான் குறிப்பிட பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை. இஸ்லாம் மிகைத்த மார்க்கம், அது உயர்ந்ததுதான். அப்படியெல்லாம் முடிவு செஞ்சுதான் இஸ்லாத்த உலகத்தை வெளிப்படுத்திருக்கிறார். அவர் முஸ்லிம்கள் உயர் உயர் இல்லை. அங்கதான் நீங்க விளங்க வேண்டியிருக்கிறது. முஸ்லிம்கள் இப்ப உள்ள முஸ்லிம்கள் யாருந்தா குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? விளங்காம ஏற்றுக்கொண்டார்கள். விளங்கி ஏற்றுக்கொள்ளல என்பதுதான். ஆனா என்ன தேவைன்னா இஸ்லாத்தை விளங்கணும். யார் விளங்கணும்? முஸ்லிம்கள் விளங்கணும். நாம என்ன கேட்கணும்? அந்நியர்கள் விளங்கணும். அவங்க விளங்காம தான் நடந்து குழம்புறாங்க. அவன் விளங்கணுமே, அவனை தான் விளங்கப்படுத்த யோசிக்கிறோம். யார் விளங்கப்படுத்த போறோம்? விளங்காத ஒரு விளங்கப்படுத்த போறோம். விளங்காத ஒரு விளங்கப்படுத்த போனா அந்த விளக்கத்தை முடிவு என்னவாகும்? கிளாஸ் சேர்வார்ல அதை பிள்ளைங்க காத்து பண்ணிக்கலாங்க. பாடத்தை நீ நடத்தேன், எனக்கு சரியா விளங்க பரவாயில்ல, விளங்கத்தை விளங்கப்படுத்தேன். அப்படி விளங்கப்படுத்தினாங்க நடக்கும். அவன் இருக்கிற பாடமே வாழாது. அவரும் விளங்காத நீ அறவுரையா விளங்கப்படுத்தவங்களுக்கு தேவையில்லை, விளங்கினவரும் வரட்டும். உலகத்துக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்துற பொறுப்பு, ஆனா விளங்கி கொண்டு விளங்கப்படுத்துறோம். விளங்காம விளங்கப்படுத்தினா இஸ்லாம் தேவையில்லை நம்ம விதானி இருப்பார். அதான் இன்றைக்கு சிலர் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த தாரணமா பேசினாங்க சில விஷயங்கள். அது விபரீதம் தான் இன்னைக்கு. விளங்காத முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விளங்கப்படுத்த போய் இஸ்லாத்திய சட்டமான தேவைதான முடிவுக்கும் அந்நியர்கள் வந்திருக்கிறது. விளங்காத ஒருவன் விளங்கப்படுத்த அப்ப இஸ்லாத்தை முஸ்லிம்கள் விளங்க வேண்டும். இஸ்லாத்த முஸ்லிம்கள் விளங்கினா எப்படி இருக்கும்? இஸ்லாத்தை முஸ்லிம்கள் விளங்கினா இஸ்லாம் முஸ்லிம்களிடத்தில் வாழ்க்கையாக இருக்கும். வெறும் எழுத்தாக இல்ல, வெறும் ஒரு கோஷமாக இல்ல, வெறும் ஒரு ஆய்வாக இல்ல, வெறும் ஒரு அறிக்கையாக இல்ல, அது வாழ்க்கையாக இருக்கும். இஸ்லாம் வாழ்க்கையாக வருவதுதான் சக்தி. இஸ்லாத்துடைய பழம் இருக்கிறது. இது மிகைக்கும், மிகைக்கிற சக்தி இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுத்து கொண்டு சுபக்குடைய அதானிய ஆயுள்ல கேட்காம படுக்கிறதுனால கிடைக்குமா? இது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் வாழப்பட வேண்டும். வாழ்கிற வாழ்க்கையாக வாழ்ந்த பெயர் தான் இஸ்லாம். வாழ்க்கையாக வராமலுக்கு வேற வேற வடிவத்தில் வருகிறது, அது இஸ்லாம் இல்லை. அது இஸ்லாத்தை சத்தம் இஸ்லாம் இல்லை. அது இஸ்லாத்திலே வடிவம், அது இஸ்லாம் இல்ல. அது இஸ்லாத்திலே சத்த, இஸ்லாத்திலே வடிவம் இஸ்லாம். வாழ்வதுதான் ஏமாத்த நாளையில சில மனிதர்களுடைய உதடுகள் கத்தரிக்கப்படும். அதெல்லாம் நடிகர்களுக்கு மேராஜில காட்டினா என்ன கூட்டத்தை பக்கத்தால் கொண்டு செல்லப்பட்டது. அவருடைய உதடிகள் எல்லாம் நெருப்பு கத்தரிக்கோள்களால் நறுக்கப்பட்டது. ஏன் இஸ்லாத்தை பேசியிருக்காங்க? அவர்கள் இஸ்லாத்துக்கு பேச்சு வடிவம் கொடுத்தார்கள், வாழ்க்கையின் வடிவம் கொடுக்கல. இந்த மோசடிக்காக வேண்டி அவருடைய நாவுகள் நெருப்பு கத்தரிப்பவர்களால் நறுக்கப்பட்டது. இஸ்லாம் என்பது வாழ வேண்டிய சாமான, காட்சி பொருள் அல்ல. மார்க்கத்திலிருந்து மீன் வாங்கி வந்தோம், அதை எங்க வைப்போம்? அதை எங்க வைக்கிற சாமான, அதை சமைக்கிறது. கடல்ல பிடிச்சு பாத்திரத்தில் விற்கிற மீன், அது காட்சிக்குரிய மீன் இல்ல, அது சமைச்சு சாப்பிடுறது. அதை காட்சியை வைத்தா நாத்தம் எடுக்கும், அது அலங்காரமாயிருக்காது, அசிங்கமாயிருக்கு. வாழ வேண்டிய இஸ்லாத்தை காட்சிப்படுத்தினான், எழுத்தாக சத்தமாக அலங்காரமாக காட்சிப்படுத்தி போட்டு வாழாம விட்டா அது வினோதமா பேசணும், நடிப்பா பேசணும், விமர்சனமா பேசணும், வீணா பேசணும். என்னவரே இஸ்லாத்துக்கு செய்ய துரோகமா பேசணும். இந்த துரோகத்தில ஏன் செய்தீங்க என்றுதான் வாழ்க்கை வடிவம் கொடுக்காமல் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவம் கொடுத்தவர்களுடைய உதடிகள் நெருப்பு கத்திரிகளாக நறுக்கப்படும். இஸ்லாத்தை பற்றி பேசியது இஸ்லாத்தை செய்ய துரோகம். எனவே இஸ்லாத்தை பற்றி விளங்காம விளங்கப்படுத்துற மனுஷன், இஸ்லாம் பற்றி விளங்காம விளங்கவில்லை, விளக்கமின்ற வாழ்க்கை, விளக்கமின்ற பேசுறதெல்லாம் விளக்கம், விளக்கமின்ற வாழ்வுதான் விளக்கம். வாழுகிறவன் பேசினா அந்த பேச்சும் விளக்கத்தில் சேரும், வாழாத ஒருவன் பேசினா அந்த பேச்சு வினோதமா பேசணும். எப்படின்னா நாடகம் ஒன்றில் ஒரு ஆள் நடிக்கிறார், என்ன நடிக்கிறார், அவர் டாக்டர், நோயாளி, நாடகத்தில் அவர் வயிற்று வெளியில் வருகிறார், இவர் இன்ஜெக்ஷன் போடுறார், அவர் செக் பண்றாரு, இப்படி சுகமாக போகுது. இது நாடகம் அப்படி, நாடகம் 10 மணிக்கு முடிஞ்சு இரவு 1 மணிக்கு ஒரு நாள் வயிற்று வெளி, இந்த டாக்டரை தேடி போவானா? இவர் தேடி போவான். இந்த அவர் அது நாடகம் தான், அவன் டாக்டர், அவன் இந்த கூட்டாளி தான் நாடகம். அவர் படிச்ச டாக்டர் இல்ல, நடிச்ச டாக்டர், படிச்ச உண்மையான டாக்டர், நடிக்க வர மாட்டாங்க. கூப்பிடுறேன் சார், ஒரு பாத்திரம் நீங்க வாங்கலன்னு கூப்பிடுறையா? வருப்பான, படிச்ச டாக்டர் நடிக்க வருவானா? சரி, படித்தவர்கள் ஒரு நாளும் நடிக்க மாட்டார்கள். மார்க்கத்தை படிக்கிறது நடிக்கிறதுக்கு இல்ல, வாழ்வதை. எதுவரையும் வாழ்க்கையாக மாறாதோ இந்த படிப்புகள் நடிப்புகளா போகும், அது மறுமையிலே அவர்களுக்கு தேடாக அமையும். சரி, வாழணும் என்பது எல்லாரையும் விருப்பம் தான், ஆனா வாழ ஏதாமே இருக்குது என்பதுதான் ஒவ்வொருவரையும் முறைப்பாடு. நான் சுபோதர மாட்டேன், இல்ல தகச்சேத்தே தொடரும் நீயத்து வச்சேன், என்ன சில சுபம் ஏழாம இருக்கிறே, அதான் நிலைமை. தீனின்படி வாழணும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை, வாழ ஏழாம இருக்கிறே என்பதுதான் ஒவ்வொருடைய முறைப்பாடு. அப்ப இதுல விளக்கம் என்ன? நீ வாழணும் என்று முடிவெடுத்தா வாழ வாழ யாரு எடுத்தது? நீ சாத்தின்படி வாழணும், சரியத்தின்படி சுண்ணத்தின்படி வாழணும் என்று முடிவுண்டா? இந்த ஆசை தா, அது என்ன உண்டா, என்ன படிவதுண்டா? அப்ப ஏன் செய்யலாம் நினைக்கிறேன்? அப்ப ஏதோ தடையும் தெரியும், யார் கொடுக்கிறார்? சரி, அந்த தடை தான் எங்க உள்ளத்துக்குள் இருக்கிற ஒரு பலகீனம். முடியும் அராத்த பார்க்கக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பம்தான், பார்க்காம இருக்க ஏதாவது என்பது தான் இதே குறைபாடு. அப்ப என்ன விளக்கம்? உங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. நாங்க இஸ்லாத்த முழுமையா பின்பற்றி சஹாபியம் போல வாழணும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும், ஆனா அப்படி ஏதாம இருக்குது என்பதுதான் எல்லோருடைய முறைப்பாடு. அப்படி நான் முடிவென்ன, உங்களுடைய ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்றா யாருமே தடுக்கலையே, உங்களுக்குள்ள ஒரு பலகீனம் இருக்குது. சரி, அந்த பலகீனத்தை தான் நான் சொல்லுகிறோம், ஒவ்வொருவருடைய ஈமானுடைய பலகீனம்.
அல்லாஹ்வுடைய அச்சத்தின் பலவீனம், ஆகரத்துடைய நம்பிக்கையின் பலவீனம், இந்த பலவீனம் இருக்கின்ற பொழுது நாம் இஸ்லாத்தை எவ்வளவு தெரிஞ்சு கொண்டாலும் எவ்வளவு ஏற்றுக்கொண்டாலும் அது வாழ்க்கையாக அது கருணை மிச்ச மாற்றாது. இஸ்லாம் வாழ்க்கையாக வர வேண்டும் என்றால் அவர் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா அவன் ஆலிமு சர்டிபிகேட் கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறான் குர்ஆனின் மூலமாக. நாங்க மதரசாவில் இன்றைக்கு 32 பேருக்கு அது ஆலிமா என்ற பட்டம் கொடுக்கிறோம். அதுல ஒரு சர்டிபிகேட் வழங்கப்பட போகிறது. அந்த சர்டிபிகேட் எப்படி வழியாக இருக்கின்றன, இவர்களுடைய சிலபஸ் படிப்பிக்கப்பட்டு இவங்க படித்தது பரீட்சிக்கப்பட்டு அந்த பரீட்சையில அவங்க படித்தது விளங்கணும் என்பது அவருடைய மார்க்கு மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு அந்த ரிசல்ட்டை பார்த்து இவர்கள் படித்தாங்க விளங்கினாங்க என்று முடிவெடுத்து சரி கொடுக்கிறோம். இவங்க இந்த 4-5 வருஷத்துடைய இந்த சரியான படிச்சு படித்ததை விளங்கிட்டு இவர்கள் வழியாளர்கள் பட்டம் கொடுக்கிறோம். உண்மையிலே படித்தார்கள் தான் அதீத சர்வ நமக பற்றி சரியா விளங்கி அதை விளங்கிவிட்டோம் என்பதை பரீட்சையை உறுதிப்படுத்தி விட்டு போகிறார்கள். அதை மதரசா அவர்களுக்கு சான்றிதழ் வருகிறது, அதை படித்தார்கள் என்று சார்ந்து வருகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அதெல்லாம் குர்ஆன் மூலம் கொடுக்கிறான். அந்த சர்டிபிகேட்டில் உள்ள ஒரு வாசகம் தான் அல்லாஹ் இந்த சர்டிபிகேட் வாசகம் தான் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகின்ற ஆலிம் என்ற பட்டத்தை பெறுவதற்கு உள்ள தகவல்கள் என்னென்றால் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்க படித்து பாடமாக்குனது என்ன என்பது எங்களுடைய மதரசா சர்டிபிகேட் எதிர்பார்க்க அல்லாஹ் கொடுக்கின்ற சர்டிபிகேட் எதிர்பார்க்கணுமா? 5 வருஷம் படிச்சு உள்ளத்தில மிங்கியுள்ள அல்லாஹ்வின் அச்சமே வரவே அல்லாஹ் பயப்பட ஏதுமா? அல்லாஹ்வுடைய பயம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துதா? அல்லாஹ்வுடைய பயத்தினால தாழ்த்தப்பட்ட பார்வையா? அல்லாஹ்வுடைய பயத்தினால சரிந்து கொள்ளப்பட்ட பாவங்களா? அல்லாஹ்வுடைய பயத்தினால விழித்த இரவுகளா? அல்லாஹ்வுடைய பயத்தினால வடித்த கண்ணீர்களா? அல்லாஹ்வுடைய பயத்தினால நாம் தேர்ந்தெடுத்த பத்திரித்தனமும் பக்குவமா? இவைகளெல்லாம் உருவானது அச்சத்தின் வெளிப்பாடா அல்லது உலகத்துடைய வெளிரங்கமான இந்த காட்சியுடைய கவர்ச்சியுடைய போக்குல கிடைச்சிருக்கான? இழைப்பாடுதான் நல்லா தெரிவிக்கும். மதரசா தெரிவிக்க மௌத்துக்கு பின்னால ஒன்று கண்டுதவாது மக்கள் ஒரு கேள்வி இருக்குதா? மக்கள் ஒரு அழைப்பு இருக்குதா? அது ஆடி மாற்றம் பெற்றவர்கள் எங்கே என்று மூலம் அதற்கு சொல்லுவார். எங்கிற மதரசா பிள்ளைகளை எழுப்புங்கள், கேள்வி எனக்கு போங்க என்று சொல்லப்படும். அப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா? மக்கள் அப்படி இருக்காங்க. இந்த செஞ்சுவிகிட்ட கதை இருக்கா? 5 வருஷம் ஓதுனண்டு கதை இருக்கா? 10 வருஷம் ஓதுனண்டு கதை ஒன்று இருக்குதா? மக்கள் அப்படி பேசலையா? கதையே கிடையாது. இப்ப என்ன கதை இருக்குது? இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் எங்கே என்று சொல்லப்படும். எலும்புவார்கள் சின்னது கூட்டம் கொடி என்று குறிக்கப்பட்டும் நீங்கள் இந்த கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டே சுவர்க்கம் போவன் சொல்லப்படும். இவர்களுக்கு தான் அல்லாஹ் செல்வியை கொடுக்கிறார். என்னமாதிர உடமா இவைகளெல்லாம் உருவாகின்ற அடிப்படை உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்வது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை தான் எங்களுடைய இன்றைய நாளின் அறுவடையாக பார்க்க வேண்டும். வயல் அறுவடை செஞ்சு 100 மூடை ஏற்றினோம். 100 மூடைனா என்ன மூடை? எல்லாம் பதறா ரெண்டும் கலந்தது என்று சொன்னா எப்படி இருக்கும்? பதறு தான் என்ன செய்ய எங்கட வயல் விட்டு கொண்டு போறையா? கொண்டு போவோமே, என்னடா செய்வோமே அப்படி இருக்கலாம். அல்லாவுடைய அச்சம் இல்லாத அறுவடைகள் இருந்தால் அந்த ஆலிமாக்கள் தான் பதறுகள் தான் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகுது. அல்லாட
அறிவோம் அது சேர்த்தான் கைவிடிக்குதான். அறிவுக்கு உயிரோட்டம் அல்லாவுடைய அச்சம்தான். அதாவது மூலம் இமான்களாக உலகத்திலே முன் வந்தவர்கள் எல்லாம் அல்லாவின் அச்சத்துக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா வந்தவர்கள் சஹாபாக்கள் பெண்களிடையே அரபிநபி சொல்லவுடைய நேரடியாக நெறிமுறை அமானியத்தை அப்படியே சுமந்தெடுத்த பெண்களில் முதன்மையான முன்னணி பெண்ணாக இருக்கிறார்கள். சுமந்தெடுத்து பெண்களுக்கு மட்டுமல்ல பெரும்பெரும் சஹாபாக்களுக்கு செயல்முறையை தெளிவை கொடுத்தவர்கள். அபுமோஷா ஆச்சரியத்தை சொல்கிறார்கள், நாங்கள் பிந்தின காலத்தில் அது உமர் உஸ்மானுடைய காலத்தில் பார்த்திருக்கிறோம், மூத்த சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே ஏதாவது விளக்கத்தில தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் நேரடியாக ஆச்சாரத்தில் செல்வார்கள், அங்கே சிறை மறைவு நின்று அவர்களிடத்தில் தெளிவான விளக்கத்தில் திரும்பி வருவார்கள். அவளை தனித்துவம் என்ன? நபியவர்கள் வருகின்றார்கள். ஒரு நாள் வீட்டில் அதாவது ஆயிஷாதவர்கள் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு ஆழ்ந்த யோசனையில் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அருமை நபிகள் கேட்டார்கள், ஆயிஷா என்ன நடந்தது, ஏன் அழுதீர்கள் கேட்டார்கள். அது ஆயிஷா சொன்னார்கள், யார் சொல்றதா, தக்கரத்து நாரபபக்கை நான் நினைத்து பார்த்தேன், நரகத்தை தாங்கியனாது அழுகை வந்து விட்டது என்று சொன்னார். தொழில் கேட்டார்கள், உங்களுடைய மனைவியை நீங்கள் மரணையில கை கொடுப்பீங்களா கவனிப்பீங்களான்னு கேட்டார்கள். என்னது எழுமுடைய தனித்து அவர் பெரும் ஆடிமா அல்லாவுடைய அச்சத்தில் அவர்கள் தனித்தெறிந்தார்கள். இமாம் அஹ்மத் ஹம்பல் அந்திம காலம் ஒரு நாள் தன் வீட்டில தனிமையில உட்கார்ந்து கொண்டு ஆனந்த கவலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மகன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார்கள். பாப்பாட்டே பாப்பா என்ன அது கவலையோடு இருக்கிறீங்க, என்ன நடந்தது சொல்லுங்க மகனே. நான் இந்த அவையில் தனிமையில் இருந்து கொண்டு என்ன யோசிக்கிறேன்டா, ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால தனிமையில் இருக்கிறேமே அந்த நேரம் என்னால சமாளிக்க இயலுமா, எனக்கு என்ன நடக்கும், அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால தனிமையில் நான் நிறுத்தப்படுவேனே, அந்த நேரம் எப்படி இருக்கும் அதான் யோசிக்கிறேன். மனசனா பாப்பா நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்த சிந்து தலைவரை சாந்தி பாருங்களே சொன்னார். அதனால் மகனே நான் அல்லாவுடைய தனித்திரியதை யோசிக்கிறேன், அதவில்லாம காலநீட்டி உட்கார இயலுமா, உலகத்துக்கு எளிமை கொடுத்த வருகிறது, எளிமை தொகுத்து வகுத்து நெறிப்படுத்தி மக்களுக்கு சுலபமாக விளங்கக்கூடிய வழிப்பையில் மதுகவை வடிவமைத்து பெற்றக்கூடிய ஹதீசுடைய துறையிலே பெரும் சேவை செய்தவர்கள் தனித்துவம் அல்லாவுடைய அச்சம். அல்லாவுடைய அச்சம் தான் அவருடைய சாதனை, அந்த எழுமுக்கு உயிரோட்டம் அதுதான். சில உலகத்தில் எத்தனையோ கலைகள் படிப்பிக்கப்படுகிறது, எத்தனையோ கல்வி கூடங்கள் நிறுவப்படுகிறது, படிப்பெண் தோரணையில் நிறைய படிப்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி இதுவும் ஒரு படிப்புத்தான் என்று பேசுவதற்கு அல்ல, அதெல்லாம் திறமிக்கவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் விவேகம் உள்ளவர்கள் அந்த துறையில முன்னேறுவார்கள். ஆனால் இது அவர்களுக்கு அல்ல, இது அல்லாவுடைய அச்சம் உள்ளாக்கள் முன்னேறு நின்றுகிறார்கள். இது அல்லாவுடைய அச்சத்தை மிச்சமாக உள்ளத்திலே உள்வாங்கி விடுத்தார்களே அவர்களுக்குரிய மைதானம் தான். எனவே இந்த நாளுடைய பச்சமளிப்பின் நாளுடைய கலகலப்பல்ல, இந்த நாளுடைய பொறுப்புணர்ச்சி, நாளில் ஒரு பொறுப்பு சுமத்தப்படுகிறது, ஒரு பாரமான ஒரு பொறுப்பு இந்த நாள் சுமக்கின்ற ஒரு நாள் தான் இது. சொல்ல எழுமோ இது வெறும் வாசகங்கள் அல்ல, இங்கிலீஷ தமிழ்ல விளங்குற மாதிரி அரபு தமிழ்ல விளங்குறது அப்படி அல்ல, வெறும் தனிச்சு மாவல்ல, வெறும் தர்ஜுமா இல்ல, குர்ஆனை தர்ஜுமா பார்த்ததுக்கு அது குர்ஆன் இல்ல, அது தர்ஜுமா, அது மொழிபெயர்ப்பு தான். இது வெறும் வார்த்தை அல்ல, இதில் ஒரு பாடம் இருக்கிறது, பாடம் மட்டுமில்ல பாடம் இருக்கிறது. மதரசாவில் பாடத்தை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கிறோம், ஆனா அல்லாஹ் தஆலா அந்த பாடத்தின் மூலமாக வந்த பாடத்தை பார்த்து தான் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறோம். இந்த பாடம் சுமந்த பாடமா அல்லது பாடம் விளங்காத வெறும் பாடமா? இந்த ஆயத்துக்களில் வந்த பாடம் விளங்காமல் தன்னுடைய நுணுக்கத்தினால திறமையினால ஞாபகத்தினால விவேகத்தினால பாடத்தை மட்டும் திறமையாக காட்டி முந்தாசாகி ஜெயிஜிதனாகி பட்டம் எடுக்கிறோமே, இது பட்டம் இல்ல, இங்க செஞ்ச ஒரு துரோகத்துக்கு சாபங்கள் உண்டான அல்ல சாபமிட்டிருக்கிறான் குர்ஆன். பழைய முந்திய வேதத்தின தௌரா திங்கில் உள்ளவர்கள் அந்த தௌரா திங்கி அல்லாஹ்வுடைய கலாம் அதுல உள்ள பாடத்தை பாடம் இல்லாமல் எடுத்து விளையாடினார்கள், அவர்களுக்கு அல்ல சாபம் இட்டார். அந்த சாபமிட்ட செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறான், குர்ஆனுடைய பாடம் விளங்காமல் பாடத்தை மட்டும் எடுத்து விளையாடினா உங்களுக்கு சாபம் கிடும். எப்படி சாபம் கிடுவது பாருங்க, தௌராத்தை சுமந்தவர்கள் திங்கிலை சுமந்தவர்கள் அது பாடம் விளங்கவே அல்லாவுடைய முடிவு, மாற்றையாது விளையாடையாது அல்லாவுடைய முடிவு. அந்த பாடம் விளங்காமலுக்கு எங்களை கையில உள்ள சாமான இந்த மாதிரி வந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், இவர்கள் தௌராத்தை சுமந்த ஆலிம்களா கழுதை கெட்டவர், இவங்க வேதம் படிச்ச உடமாக்களா இல்ல, இது பாடம் விளங்காம பாடத்தை மட்டும் சுமந்த கழுதை கழுத பாடம் சுமந்த மாதிரி தான் இவங்க, கழுத சுமந்த மாதிரி தான் கழுதை சப்தியில எத்தனை சுமந்து போவோம், கழுதை சிங்கிதாபத்துக்கு வைக்க சுமந்து போவோம். அப்படித்தான் நீங்க கழுதை பாடம் விளங்காட்டி பாடத்தை மட்டும் சுமந்தவர்கள் அதை நாசமாக்கி விடுவார்கள். கருத்துக்களை அவர்கள் புரட்டி விடுவார்கள். கேட்ட மாதிரி இந்த வார்த்தைகளை அப்படியே விட்டு போடுவார்கள். சமணன் கடையில சின்ன அற்ப விலக்கி விட்டு போடுவார்கள், துனியாவுடைய வருவாய்க்கு தீன இழந்து விடுவார்கள். இப்ப அல்லாஹ் அடுத்தது இந்த மார்க்கத்தை வித்து போட்டாங்களே, என் பாடம் விளங்காம எடுத்து வந்த வார்த்தைகள் மட்டும்தானே வித்து போட்டாங்களா? இப்ப நாய்வேற மனுஷனா இவரது நாய் பாடம் விளங்கல்ல, பாடம் மட்டும் பூட்டி அவர்களை கழுதை என்றதா சொல்லு, பாடத்தை மட்டும் எடுத்தான் பாடாக்கி போட்டான் அவர்களை அல்ல நாய் என்று. இந்த பாடம் சுமந்து பாடத்தை சுமந்தவர்கள் பாக்கியசாலிகள், அவர்களை எல்லாம் முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த பாடம் சுமந்தவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். அது அபூபக்கர் சித்திகாரோட மனிதர் வந்து ஒரு ஆயத்துடைய விளக்கம் கேட்டார், ஆயத்தின் விளக்கம் சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்திகாரர்கள் பாடத்தை சொல்ல பயத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னா இந்த பூமி எனக்கு இடம் ஆனது என்ன வச்சு கொள்ளுமா, பயத்தை வெளிப்படுத்தினார்கள். நல்லாவுடைய கலாம் எந்த இஷ்டப்படி பேசுகிறார்கள், அவரது ஆடி என்ன இருக்குது பயம் இருக்குது, பயத்தை வெளிப்படுத்தினார். அச்சத்தினால் நாங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கி கொண்ட மாற்றம் எவ்வளவு அதுதான் இன்றைய கேள்வி. அஞ்சு வருஷம் முடிஞ்சது இருந்த கேள்வியை கேட்க பார்க்கிறோமா? சில உலகத்தின் இமாம்களை உலகத்திலே வெளியாக்கி கொடுத்த பெண்கள் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டினார்கள். பெண்கள் மதரசாவுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டது. சமுதாய எழுச்சிகளுக்கு சமூக மாற்றத்தின் முதன்மையான பங்கு அது பெண்களுக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? முஸ்லிம் சமூகத்தின் மாற்றம், சமூகத்தின் எழுச்சி என்று சொன்னா என்ன? இந்த சுகர்ல ஒட்டின போஸ்டரா, அல்லது பேஸ்புக்ல வருகின்ற கட்டுரைகளா, எது எது மாற்றம்? கட்டிடங்களா, எது மாற்றம்? சரி, இந்த சமூகம் வாழுகிறது நீதிப்படி, வாழ்க்கை மாற்றம், வாழ்க்கை மாற்றம் தான் சமூக மாற்றம். வாழ்க்கை மாற்றம் எங்க இருந்து உருவாகிறது? வாழ்க்கை மாற்றம் வாழுகின்ற இடத்தில் உருவாகிறது. மதரசா வாழுகிற இடம் இல்ல, வந்து போகின்ற இடம். மஸ்ஜித் வந்து போகின்ற இடம். ஸ்கூல் வந்து போகின்ற இடம். வந்து போற இடத்துல நடிக்கலாம், நிலவன போல கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரம் நடிக்கலாம். வாழுகின்ற இடம் வீட்டில் நடிக்கலாம். ஒரு பிள்ளை தன்னுடைய ஆசிரியைக்கு முன்னால நல்ல பிள்ளையை கூட நடிக்கலாம். உமாவுக்கு நடிக்கணுமா? உமாவுக்கு நான் நடிக்கலாம். பாப்பாவுக்கு நடிக்கணுமா? நடிக்கலாம். ஆபீஸ்ல நடிக்கலாம், ஸ்கூல்ல நடிக்கலாம். கணவனுக்கு முன்னால மனைவி நடிக்கலுமா? மனைவிக்கு முன்னால கணவன் நடிக்கலுமா? அஞ்சு பத்து நிமிஷம் இல்லையே. அதை வாழுகின்ற இடத்துல இஸ்லாம் வர வேண்டும். அந்த வாழுகின்ற இடம் வீடு. அவர் வீட்டில் இஸ்லாம் வர வேண்டும். வீட்டில் இஸ்லாம் தான் வாழ்க்கை சமூகத்தை மாற்றுகின்ற இஸ்லாம். மதரசா உள்ள இஸ்லாம் இல்ல, ஸ்கூல்ல உள்ள இஸ்லாம் இல்ல, ஹோல்ல வாழ இஸ்லாம் இல்ல, ஹோஸ்டல்ல வாழ இஸ்லாம் இல்ல, பேஸ்புக்ல வாழ இஸ்லாம் இல்ல, சும்மா பேசிட்டு இஸ்லாம் இல்ல, வீட்டுக்குள்ள வாழ இஸ்லாம் இருக்கிறேன். அதான் வாழ்கின்ற வாழ்க்கையை உண்டாக்குற இஸ்லாம், அதான் சமூகத்தை மாற்றுகின்ற இஸ்லாம். எனவே வீடு வீடா பார்க்க வேண்டும். வீட்டுக்கு எவ்வளவு இஸ்லாம் இருக்குது, அதுதான் சமூகத்தை கொண்டு வரும். மதுசா ஹோகம் படிப்பிக்கப்படுகிறது. தரமான மதுசா, தரமான ஸ்கூல், கட்டிக்கால மாணவர்கள், சர்டிபிகேட் இல்லாத கைகளையும் வீடெல்லாம் பார்த்தா ஜீரோ. சமூகம் உருவாகாது, சமூகம் உருவாக மாட்டார். ரஷ்யா சைனாவுடைய கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்து அது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பின்னால, இஸ்லாத்துடைய அனுமதியின் கதவுகள் திறக்கப்பட்டதுக்கு பின்னால, அப்ப ஒரு முக்கியத்துடைய ஜமாத்தோடு சைனாவிலிருந்து வந்தார்கள் டெல்லிக்கு. அந்த நேரத்துல அசிநாத் அவர்கள் அந்த ஜமாத்தை டெல்லியுடைய முக்கியமான ஒரு ஆணியுடைய கையில கொடுத்து, இவர்கள் நீண்ட காலமாக அடையாளமே மறைக்கப்பட்ட இடத்திலே ஏமாற்றப்பட்டிருந்த கூட்டம், இவர்களுக்கு இஸ்லாமிய சின்னங்களை பார்த்து உணர்ந்து விழிப்படைய வைக்க வேண்டும். அதனால இவர்களை அப்படி இந்த ஜமாத்தோடைய கூட்டிட்டு போய் முக்கியமான இடங்கள் தேவபாதன், சாரம்போர், லக்னோ, இவையில அப்படியே காட்டிட்டு அப்படி அவங்க சந்திச்சுட்டு அப்படி அதுக்குதான் தேவபந்த் மாசா போனாங்க. அங்க கூட்டி போயிட்டு அங்க சொன்னா வந்து, இந்த தேவமத் மக்கள் மத பள்ளி ஒன்று கட்டப்படுது. அப்ப கட்டப்பட்டு கொண்டு இருந்த இப்ப முடிஞ்சி நான் இது இந்தியாவுடைய பிரம்மாண்டமான மஸ்ஜித் ஒன்று கட்டுப்படுகிறதுன்னு காட்டினாங்க. இந்த வந்தாக சொன்னாங்க, எங்களை சைனாவோட ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது, அந்த மஸ்ஜிதுடைய ஹவுஸ் இந்த பள்ளியோட பெருசிருக்கு. இவங்க காட்டின பெரிய மஸ்ஜித், இந்தியாவுடையே பெரிய மஸ்ஜித் காட்டி இவங்க பிரமிச்சு போவாங்க அப்படின்னு காட்டினாங்க. இந்த மஸ்ஜித விட எங்கட ஹவுஸ் பெருசு அப்படின்னு என்ன நடந்தது? சைனாவுக்கு ரஷ்யாவுக்கு என்ன நடந்தது? இஸ்லாமுடைய அட்ரஸ் எல்லாம் போனிச்சு, அழிஞ்சு போனிச்சு. குர்ஆன் ஓதுனா அவருக்கு மரண தண்டனை, குர்ஆன் வச்சு கொள்ள இயலாது அப்படி ஆனிச்சு. பங்க தோண்டி அதுக்குள்ள மறைஞ்சிருந்து ஹாபிஸ் ஆனார்கள். அவருடைய சமூகம் அவர் நாய் வளர்த்தார் குர்ஆன் ஓதுவதற்கு. அவர் குர்ஆன் ஓதுவார், நாய்கள் நாடகம் நெரிக்கும், யாராவது வந்தா சிஐடி போலீஸ்கார் வந்தா நாய் உரைக்கும், குர்ஆன் முன்னடிச்சுவார். ஏன் குர்ஆன் அதை கண்ட கொலை கழுத்து விட்டு கொள்வார். அப்படி குர்ஆன் பாதுகாத்தார்கள். ஏன் இந்த நிலை, இப்படி பிரமாண்டமான மஸ்ஜித் அதெல்லாம் இருந்து உங்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது சொன்னார். நாங்க மஸ்ஜித் இருந்தது பிரமாண்டமாக, மக்கள் வந்தார்கள், மதரசா இருந்தது தாராளமாக, அதுக்கு ஓதரத்துக்கு மக்கள் போனார்கள், ரிச்சுடைய கான்காக்கள் இருந்தது, ஷேக் இருந்தால் உறுதிங்களை கவனித்தார்கள். மூணு முக்கியமான அம்சங்கள் இருந்தது. இவருடைய கவனங்கள் எப்படின்னா, இமாம் தொலைவாதங்களை மட்டும் கவனிக்கப்படுவார், மத்தாக்கள் அவருடைய சிந்தனையில அதுக்கு மட்டும்தான் அவர் சம்பளம் கொடுக்கிறது. உஸ்தாத் பள்ளிக்குள்ள மாணவர்களை மட்டும் கவனிப்பார், மத்தாக்கள் யோசனை இல்லையே அவருக்கு அதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கிறது. ஷேக் தன்னுடைய பயிர் செய்ய முறிதிகளை மட்டும் கவனிப்பார், மற்றது அவருக்கு தேவையில்லை. மதரசா மஸ்ஜித் கான்கா எதுக்குள் கூட்டு மொத்தமாக உள்ளவர்கள் 155 வீதம் தான், 85-90 வீத மக்கள் மஸ்ஜிதுக்கு வெளியில, மதரசாக்கு வெளியில, கான்காக்கு வெளியில, இவர்களை இந்த மூணு முக்கிய திறன் கவனிக்கல கைவிட்டார்கள். அவர்களை இந்த கம்யூனிஸ்டவாதிகள் பிடித்து மூளை செலவை செய்தார்கள், அப்படி சிந்தனையை மாற்றினார்கள். அவர்கள் முடிவெடுத்தார்கள், மஸ்ஜித் தேவையில்லை, மதரசா தேவையில்லை, இந்த ஷரியா தேவையில்லை, சுன்னத் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் உலகத்தின் முன்னேற வேண்டும், சும்மா ஏமாத்திரம் இங்க குந்திக்கு நாங்க குந்திக்கொண்டு ஏமாத்திர வேண என்று முஸ்லிம்கள் முடிவெடுத்தார்கள். இந்த முஸ்லிம்களை வைத்துதான் இஸ்லாம் அளிக்கப்பட்டது. எனவே மதரசாவுடைய இஸ்லாம் ஆறது, இஸ்கூல்ல இஸ்லாம் ஆறது, கண்டாவை இஸ்லாம் ஆறது, மச்சின இஸ்லாம் பேசுவது, இதை கொண்டு திருப்தி அடைவதற்கு அல்ல, எங்களுடைய வீடுகளில் இஸ்லாம் பேசப்பட வேண்டும், அது இந்த பெண்கள் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த பொம்பளை பிள்ளைகள் அவனை கட்சி தனித்த மதுரசாவில் காட்டி வேதல்ல, அவனை வீட்டுல காட்டு, மதுரசாவில் 90 மாசம் எடுத்து காட்டுறது கட்டித்தனம் இல்லை, அதுவல்ல எதிர்பார்ப்பு, அவனை வீட்டுக்குள்ள காட்டு. இந்த பிள்ளை ஓத வந்ததுனால வாப்பாவுடைய தொழில் மாறிவிட்டது. என் மாத்தாடுவரா சொல்லுகிறார், மகள் மாத்தா கொண்டு சேர்த்தார், சேர்த்து 2 கிழமையால அவரை விட்ட போது எங்களுக்கு என்ன தெரியும், 2 கிழமையால வீட்டில் இருந்த டிவிய ஓபனை கலெக்டி கட்டி கூட கொண்டு வைத்தார். இந்த பிள்ளை அவரை மதத்தாக வந்து 2 கிழமையால பெற்ற மாட்டார். 1 மாசத்தால பாப்பாவுடைய தொழில் அப்படியே கேன்சல் பண்ணியாச்சு, ஹராமான தொழில், நீங்க ஹலால மட்டும் செய்ய, 1 மாசத்துல பிள்ளை பிடிவாங்க படிக்கிச்சு, இந்த தொழில் வானாவாப்பா வானாவாப்பா வானாவாப்பான்னு சொல்லி விட்டா தொழில ஹலால மட்டும் எடுத்தார். கொஞ்சம் காத்துக்கு அவர் சொன்னார், மகளால எங்களோட குடும்பமே மாறியது, ஆலிமா வாகல்ல வந்து கொஞ்சம் காலம்தான், தொழில் மாறியதுனால பறக்கத்துண்டானது, வாடகை கிடைக்கின்றவர் கொஞ்ச நாளை சொந்த கடை வாங்கிட்டார், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிறது, ஆனால் ஓடி என்பது வரலாற்றிலே கிடையாத நிலையை இப்போது உண்டாக்கி கொண்டார், முன்னால் இருந்ததுதான். என்ன பிள்ளை ஓத வந்ததுனால வீட்டில் காக்கின கட்டிட்டாங்க, அதனால மதுசா கட்டித்தனம் இல்லை எங்களுக்கு தேவை, ஓத வருகிற ஒவ்வொரு ஆணி மக்கள் மூலமாக அவர் வீடுகள் மாற அதனால சமூக மாற்றத்துக்கு பெண்களின் பங்களிப்பு முதன்மையானது, அவர்களுக்கு எல்லா பொறுப்பு கொடுக்கிறான். இந்த பொம்பளைகள் மறந்துடாமலுக்கு நினைவில வச்சு சொல்லுங்க, பெண்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லணும், ஆயாத்தில்லாயுமா நபி, இந்த பொம்பளைகளுக்கு மறக்காமல் நினைவில வச்சு சொல்லுங்க, அவனை குளிர்ச்சியில கடைபிடிக்க வேண்டிய 2 முக்கியமான அம்சங்கள், மா யுத்தராமி உயுத்தி மின் ஆயாத்தில்லா, அவனை வீடுகளில் புரோக்கிலாவர் உங்களுடைய கவனம் கண்காணிப்பு பொறுப்பு வீட்டில் உருவாக்கப்பட வேண்டும், வீடுகள் மாற வேண்டும். எனவே சமூகத்தின் மறுமலர்ச்சி பெண்கள் மூலமாக ஒவ்வொரு வீடும் அந்த வீட்டின் மூலம் ஒரு குடும்பமும் அப்படி ஆகி அது மூலமாக சமூகத்தின் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதைத்தான் இந்த பட்டம் பெறுகின்ற நாடில் ஒரு பொறுப்பாக சுமந்து சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம். ஒன்றுகுடல் சமூகத்தின் மறுமலர்ச்சிக்குரிய ஒரு ஒன்றுகுடலாக பட்டமளிப்பாக ஆக்க வேண்டும். அதுக்குரிய முதல்கள் ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு ஆணிமாக்களும், ஓதுகின்ற ஒவ்வொரு மாணவிகளும், மதுசாவில் காட்டுகின்ற கெட்டித்தனத்தின் மறுபக்கம் வீட்டிலே காட்ட வேண்டும். நடைமுறையாக அவருடைய வீட்டுடைய சூழலை தீனுடைய சூழல் ஆக்குவதாக
ஆக வேண்டும். அப்படியான பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஒவ்வொரு மனைவிகளையும் குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எங்கள் ஒன்றுபுடனே கபூல் செய்வானாக. எங்களுடைய அத்தைக்கத்தை அவருடைய யதார்த்தத்தை அடைந்த உண்மையான அல்லாவுடைய அச்சம் சுமந்த ஆலிம் நாட்களாக ஒவ்வொருவரையும் ஆக்கி சமூகத்தின் சொத்தாக ஆக்கி தருவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
سلاما وطمئنا.